إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رءوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم النبي هريرة رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم لكل نبي دعوة مستجابة يدعوه بها فأنا أريد إن شاء الله أن أختبر دعوتي شفاعة لأمة يوم القيامة رواه البخاري أو كما قال النبي المصطفى صلى الله عليه وسلم இவனது படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வுலகமே இருளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இருந்து தூதராக காத்தபும் நபியினாக இவ்வுலகத்துக்கு ஜெயித்து வந்த நம் உயிரிலும் மேலான ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சுன்னாக்களை அடுத்துவர்களை பின்சேர்ந்த உத்தம கண்ணியமான ஸஹாபாக்கள் தாபிஊங்கள் சபா தாபிஊங்கள் கயாமத் பர்வந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஸிரத்தும் உண்டாவதாக இறைவனின் கட்டளையை மதித்து இறைவனின் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணின் நாயகம் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லிருக்கிறார்களோ ஏதிருக்கிறார்களோ முடியுமான அளவுக்கு அவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறும் இவற்றை எல்லாம் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் தடுத்திருக்கிறானோ விளக்கிருக்கிறானோ அவற்றை எல்லாம் வாழ்வில் முற்று முழுதாக விலகி கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பான சகோதரர்களே அல்லாஹு உன்னதிகாரிகளே நாம் எல்லோரும் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மாதத்தில் வீட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு மாதம் என்று நினைத்து சந்தோஷப்படுவதா மகிழ்ச்சி அடைவதா அல்லது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்து உலகத்தை விட்டு மறைந்த மாதம் என்று நினைத்து கவலைப்படுவதா அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே உலகத்தில் 360 நாளும் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் பேசப்படுவதற்கு தகுதியான ஒரு மனிதன் இருப்பார் என்று சொன்னால் அது நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோரையும் மனுக்கோளும் காரணம் என்னென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி அவர்களுடைய அன்பத்தை பற்றி அவர்களுடைய தன்யத்தை பற்றி நாம் வருடத்தில் ஒரு மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமாக அவர்களுடைய சுண்ணாக்களை தன்யத்தை அவர்களுடைய அதாவது அன்பத்தை ஒதுக்கிவிட்டோம் ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் அன்னான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் பேசப்படுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பிறந்ததில் இருந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்து காட்டினார்களோ எப்படி சாதித்து காட்டினார்களோ அப்படி ஒவ்வொருவரும் வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளாத வரையில் அவர் உண்மையான முஃமினாக முஸ்லீமாக ஆக முடியாது அன்பான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்தாகிய என்னோடு எந்த அளவு பாசம் உள்ளவர்கள் அன்புள்ளவர்கள் கருணை உள்ளவர்கள் என்று சொன்னால் நாளும் மறுமையில் நமக்கு சபாத்து செய்வதற்காக இருந்திருக்கிறார்கள். நாம் சோனம் செல்கின்ற வரைக்கும் நிறையவர்கள் சுதோட்டிலிருந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள், யா அல்லா உன்னுடைய உம்மத்து யா அல்லா என்றும் மன்றாடக்கூடியவர்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, இக்கட்டான மிகவும் பயங்கரமான அந்த சராத் அந்த மீசான் அதே போன்று ஹவுல் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று இடத்திலும் நமக்காக காத்திருக்கக்கூடிய அதே போன்று நாளைய கிராமத்துடைய நாளையில் எல்லா நபிமார்களும் அதற்கு ஆதம் அதற்கு நூ அதற்கு மூசா அதற்கு ஈசா அதற்கு தாவூத் அதற்கு யாக்கூப் அதற்கு சுலைமான் எல்லாரும் நப்பி நப்பி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம் பெருமானார் அபீமா அம்மது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் உம்மத்து உம்மத்து என்னுடைய உம்மத் உம்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமி சகோதரர்களே, அல்லாஹு முன்னறிவார்களே, அவர்கள் அவர்களை பற்றி தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சிறந்ததில் இருந்து முக்கியமாக இருக்கக்கூடிய நாம் நம் உயிரினம் மேலான அபீர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த அளவு நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஏனென்னா அவருடைய பேர் முஹம்மத், உங்களுடைய நபியார் என்னுடைய நபியுடைய பேர் முஹம்மத், எங்கே பிறந்தார், மக்காவில் பிறந்தார், மதீனாவில் மரணித்தார், இப்படி சுருக்கமான சில விடயங்களை விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர நம்முடைய ரோல் மாடலான இந்த அபீரை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒருவர் உயிரத்தில் வந்து சேர்ந்தால் அவர்களை பற்றி தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு தகமை உயிரத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் அடிமனதால் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னாரின் சகோதரர்களே, அல்லாஹ் நல்லே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அபீருடைய வாழ்க்கை முன்மாதிரி இருக்கிறது. யாருமே சொல்ல முடியாது, படித்தவர்கள் சொல்ல முடியாது என்னுடைய படிப்புக்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. பலவந்தர்கள் சொல்ல முடியாது என்னிடத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான படிப்புக்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. திருமணம் முடித்த ஆண்களுக்கும் சொல்ல முடியாது நாம் வாழ்வதற்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. வாழ்க்கைக்கு சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கைக்கு தனிப்பதற்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. வயோதிகளுக்கு சொல்ல முடியாது என்னுடைய வயோதிகளுக்கு தனிப்பதற்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. வியாபாரம் சொல்ல முடியாது என்னுடைய வியாபாரத்தை செய்வதற்கு நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தான் எல்லாருக்கும் நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் முன்னறிவார்களே, நம் உயிரினரான அபீர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் அவர்கள் எப்படி பேசினார்கள், எப்படி சிரித்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி முடிவளர்த்தார்கள், எப்படி குருமா போட்டார்கள், எப்படி மீசை கத்தரித்தார்கள், எப்படி தாடி வளர்த்தார்கள், எப்படி ஆடை அணிந்தார்கள், எப்படி ஸ்லீப்பரை அணிந்தார்கள், அவர்கள் எந்த வகையில் மோதிரத்தை போட்டிருந்தார்கள் என்ற அனைத்தையும் சஹாபாக்கள் கவனமாக கவனித்து நுணுக்கமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நதியில் விழுந்திருந்த சஹாபாக்கள் நதியுடைய ஒவ்வொரு சிதத்தையும் ஒவ்வொரு குணத்தையும் மிக கவனமாக நுணுக்கமாக கவனித்து நாம் ஒவ்வொருவரும் அறியவேண்டும் என்பதற்காக அந்த சஹாபாக்கள் நதியுடைய ஒவ்வொரு குணத்தையும் நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்னான சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும். நாம் இன்னும் சரியாக நாம் நட்பாயால் மாத்திரம் இன்னும் முள் இல்லாத இன்னும் நாவால் மாத்திரம் நபி என்னுடைய உயிரென்று சொல்கிறோம், நபி என்னுடைய வாழ்க்கை என்றோம், நபிசார் என்னுடைய முகம்பத் என்று பல பைத்துகளை பாடுகிறோம், பல சலவாத்துகளை சொல்கிறோம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நபியுடைய சுன்னா என்னுடைய முகத்தில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என் உடம்பில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என் ஆடையில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என் மனைவியில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என்னுடைய பிள்ளைகளில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என் தொழுகையில் இருக்கிறதா, நபியுடைய சுன்னா என்னுடைய உங்களுடைய பணத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு கேள்விக்குறி அல்ல, பல்லாயிரம் கேள்விக்குறி போட்டாலும் அதற்கு விடை கிடையாது. காரணம், நாம் எல்லாரும் ஜீரோவில் தான் இருக்கிறோம். அண்ணாமின் சகோதரர்களே, அல்லாஹ் இன்னார்களே, இந்த சுருக்கமான நேரத்தில் முழுமையாக நெரிசல் அல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி நாம் பார்க்க முடியாவிட்டாலும், இந்த சுருக்கமான நேரத்தில் நபியுடைய வாழ்க்கையை சுருக்கமாக தெளிவாக இந்த சிறிய நேரத்தில் பார்த்தால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அண்ணாமின் சகோதரர்களே, அல்லாஹ் இன்னார்களே, நெடுங்கல் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எடுத்தால் மூன்று கட்டங்களாக நாம் பிரிக்கலாம். நபியுடைய வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக, பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது கட்டம் நபியுடைய பிறப்பிலிருந்து நபியுடைய நுபுவத்து வரைக்கும், இரண்டாவது கட்டம் நபியுடைய நுபுவத்திலிருந்து நபியுடைய இஜ்ரா வரைக்கும், மூன்றாவது கட்டம் நபியுடைய இஜ்ராவில் இருந்து நபியுடைய மௌத்து வரைக்கும். அன்னான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் முதலாவது பகுதியில் எடுத்தால் நபியுடைய பிறப்பில் இருந்து நபியுடைய நிபுவத்து வருகின்ற வரைக்கும் அவர்களுடைய காலப்பகுதியில் எடுத்தால், அன்னான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடிய அப்துல் முத்தலிப் என்பவருடைய மகன் அப்துல்லா என்ற ஆண் மகனுக்கும், வஹப் என்பவரின் மகன் ஆமினா என்ற அந்த பெண்ணுக்கும் கிடைத்த குழந்தை தான் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிறிஸ்துவின் 571 ஆண்டு பனு ஹாசிம் பள்ளத்தாக்கில் மக்காவில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை அதிகாலை நேரத்தில் செல்லு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள். பெரியவர்கள் சிறந்ததற்கு பின்னால் நபியுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அந்த பொன்னான நபியை சுமந்து சென்று காபாவுக்கு முன்னால் இருந்து அல்லாவை புகழ்ந்துவிட்டு அந்த நபிக்கு முஹம்மத் என்பதாக பெயர் சூட்டினார்கள். அன்பான சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையான வருடம் என்று சொன்னார். நபி அவர்கள் மண்ணில் சொல்வதற்கு முன்னால் நபியுடைய தந்தை அப்துல்லா விண்ணை தொட்டு விட்டார். காரணம், உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நபி அவர்கள் அனாதையாகத்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள். அன்பான சகோதரர்கள், அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் தன்னுடைய தாய் ஆமினாவிடம் பால் குடிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் பெருமித்தாயான ஹலீமத்து சாதியா, அதே போன்று சோய்பா என்ற பெண்மணிகளிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பால் குடிக்கின்றார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், சுமார் நபியார்கள் 8 பெண்மணிகளிடம் பால் குடித்திருக்கிறார்கள் என்பதாக கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 4வது வயது நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஈமான் என்ற பகுதியில் 240வது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் சிறுவர்களோடு விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நபிக்கு பக்கத்தில் வந்து நபி அவர்களை மயக்கம் வர செய்து நபி அவர்களுடைய இதயத்தை, அதாவது நெஞ்சை திறந்து இதயத்தை வெளியே எடுக்கிறார்கள். நடைபெற்ற ஒரு சம்பவம் அவர்களுடைய 6வது வயது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஆமினா என்று சொல்லக்கூடிய பெண் கணவனுடைய கபரை, தன்னுடைய கணவனுடைய கபரை தியானம் செய்வதற்காக தன்னுடைய அடிமை பெண் உம்மு ஐமனோடையும் தன்னுடைய மாமா நபியுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபோடும் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய நாடு மக்காவில் இருந்து தன்னுடைய கணவனுடைய கபரை தியானம் செய்வதற்காக என்று சொல்கிறார்கள். அங்கே சுமார் ஒரு மாத காலம் தங்கிவிட்டு மீண்டும் அவர்கள் மக்காவுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் நபியுடைய தாயார் ஆமினா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அபுவா என்ற இடத்தில் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த அனாதையான நம் பெருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் கூடிய பராமரிப்பு வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய எட்டாவது வயதில் அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணித்து வருகிறார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் நபியுடைய தாத்தா அபூ தாலிப் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார்கள். தன் பெருமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 12வது வயதில் தன்னுடைய திரு அதாவது தாத்தா அபூ தாலிபோட சாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டி போய் வருவார்கள். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கட்டம் தான் என்னுடைய 20வது வயதில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது மக்காவுடைய உக்கார் என்று சொல்லக்கூடிய கடைத்தறி பஜாரில் 4 கோத்திரங்கள் சண்டை பிடித்தார்கள். அதாவது குறைசி வம்சமும் சுமானா கோத்திரமும் அதே போன்று கரீஸ் ஐலான் என்று சொல்லக்கூடிய கோத்திரங்களோட சண்டை பிடித்து சுமானா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கரீஸ் கோத்திரத்தாருடைய 3 ஆன்மக்களை கொலை செய்து விடுகிறார்கள். இப்படி நபியவர்களுடைய வயது 20, நபியவர்களுடைய இந்த வயது காலத்தில் இந்த யுத்தம் மூழ்கிறது. இப்பொழுது அந்த மக்காவில் இருந்த பெரும் பெரும் தலைவர்கள் ஒரு மசூரா செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறார்கள். அந்த உடன்படிக்கைக்கு பேர் தான் என்று சொல்வார்கள். இந்த உடன்படிக்கையில் நபியவர்கள் தன்னுடைய 20வது வயதில் கலந்து கொள்கிறார்கள். அதை போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதில் நபியவர்கள் மிகவும் பேர்ச்சியாக மிகவும் நுணுக்கமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். மக்காவின் எல்லா பெண்களும் முஹம்மது ஒரு சாதி, முஹம்மது ஒரு அமீர் என்று எடுக்கத்தி பறந்தார்கள். இந்த நம்பகத்தன்மையை அவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். தன்னுடைய வியாபார பொருட்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் ஒப்படைத்து ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக வேண்டி அவர்களுடைய கையில் பொருட்களை கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுடைய அடிமை மன்சரா என்று சொல்ல கூடிய அந்த மனிதன் வந்து ஹதீஜாவிடம் சொல்கிறார்கள், நபி அவர்கள் நெருக்கமான ஒரு மனிதன், இந்த முஹம்மத் மிக நம்பகத்தன்மையான ஒரு சாதிக்காக அமீனாக இருக்கிறார் என்று அவர்களுடைய குணங்களை பற்றி இந்த மன்சரா தன்னுடைய ஜமாத்து ஹதீஜாவிடம் சொல்லி சந்தர்ப்பத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிந்திக்கிறார்கள், என்னுடைய பொருளுக்கு மிக நம்பகமாக நடக்கக்கூடிய இந்த முஹம்மத் என்னுடைய வாழ்க்கைக்கும் மிக நம்பகமாக இருப்பார், என்னுடைய கற்புக்கும் என்னுடைய பொருளுக்கும் இவர் மிகவும் ஒரு அமானுதமாக ஒரு நம்பிக்கையானவராக இருப்பார் என்று சொல்லி நபி அவர்களை திருமணம் முடிப்பதற்காக ஆசை வைக்கிறார்கள். அபூ தாலிபுடைய மசூராவுக்கு இருந்த 40 வயதான அந்த ஹதீஜா அம்மையார் 25 வயதான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்கிறார்கள். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த ஹதீஜா அம்மையார் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசிம், அப்துல்லா, ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், பாத்திமா என்ற 6 குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். அன்பான சகோதரர்களே, அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 35வது வயதில் மக்கா காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. நபியுடைய 35வது வயதில் காபத்துல்லாவை உடைத்து குறைசி அதாவது குறைசி வம்சத்தை சார்ந்தவர்கள் இந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது காபாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் ஹஜரல் அஸ்வத் கல்லை சுவனத்து கல்லை யாரு தூக்கி வைப்பது என்று ஒரு பிரச்சனை உண்டாகிறது. இந்த நேரத்தில் சுமார் 5 நாட்களாக அந்த அரபி கோத்திரங்களுக்கு மத்தியில் இந்த ஹஜரல் அஸ்வத் கல்லை நம்முடைய கோத்திரம் தான் தூக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் சண்டை பிடித்தார்கள். இந்த நேரத்தில் அபு உமையத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு முதிர்ந்த மனிதன், மிக முக்கியமான ஒரு அந்த அரபு கோத்திரத்துடைய தலைவராக இருந்த இவருடைய மசூரா, யார் இந்த மக்காவுக்குள்ள காபாவுக்குள்ள அதிகாலையில் முதல்வர்களாக நுழைகிறாரோ அவருடைய மசூராவை சேர்ப்போம் என்று சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் அங்கே இருந்த எல்லா அரபியர்களும் இது அழகான ஒரு மசூரா, இது அழகான ஒரு ஆலோசனை, இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அதிகாலை நேரத்தில் எதிர்பார்க்கிறார்கள். அந்த புனித அரசுக்குள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகிறார்கள். அன்னான சகோதரர்களே, இப்பொழுது நபியுடைய மசூராவை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி அவர்கள் ஒரு விருப்பை எடுத்து அந்த விருப்பில் ஹஜரல் அஸ்வத் கல்லை வைத்து அந்த கோத்திரங்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு அந்த நுண்ணையும் நீங்கள் பிடித்து தூக்குங்கள் என்று சொன்னார்கள். எல்லா அரபு கோத்திரங்களும் அந்த ஹஜரல் அஸ்வத் கல்லை வைத்திருக்கக்கூடிய விருப்பை தன்னுடைய கரத்தால் சுமந்து கொண்டு காபாவுக்கு முன்னால் வந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் தன்னுடைய பொன்னான கையான அந்த ஹஜரல் அஸ்வத் கல்லை நபி அவர்கள் தூக்கி அந்த ஒளி இடத்தில் வைக்கிறார்கள். அப்பொழுது அரபியர்கள் சொன்னார்கள், இவர்களை போன்று சிறந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதரை நாம் இதற்கு முன்னால் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். நபியுடைய 35வது வயதிலே அந்த அரேபியர்கள் நபியுடைய நுணுக்கத்தை, நபியுடைய உற்பத்தி அவர்கள் வழங்கிக் கொண்டார்கள். அதே போன்று ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 37வது வயதில் ஸிராத் முகையில் தனிமையாக அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிலிருந்து நிர்வாகம் வரைக்கும் நடைபெற்ற சில முக்கியமான சம்பவங்கள். அதே போன்று நபியுடைய 2வது காலகட்டம் நபியுடைய நிபுவத்திலிருந்து நபியுடைய ஹிஜ்ரா வரைக்கும். அண்ணாமே சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதில் ஸிராத் முகையில் இருக்கிறார்கள். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு பிறகு நபி அவர்களுக்கு நிபுவத்தை வகையை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு ரீதியில. இப்போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்தில் வந்து நபியை பார்த்து சொல்கிறார்கள்,
ஏற்றுக்கொள்கிறார்கள்.
அண்ணாமை சகோதரர்கள் அல்லாஹ் உள்ளார்களே, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 47வது வயது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியுடைய குடும்பத்தினர் ஆன பனு முத்தலிப் பனு ஹாசிம் கோத்தினர் நபி அவர்களுக்கு, அதாவது நபி அவர்களை பராமரித்ததால, நபி அவர்களை கவனித்ததால, நபி மீது அன்பு காட்டினதால, மக்கத்து குப்பார்கள் மக்கத்து முஸ்லிம்கள் அந்த பனு முத்தலிப் கோத்திரத்தையும் பனு ஹாசிம் கபீலாவையும் அவர்கள் பனு முத்தலிப் என்ற பள்ளத்தாக்கில் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். அவர்களுடைய நிபந்தனை, நபி அவர்களை நம்மிடத்தில் ஒப்படைக்கின்ற வரைக்கும் இந்த இரு கோத்திரங்களோட மக்கத்து முஸ்லிம்கள் யாருமே கலைக்கக்கூடாது, இவர்களோட யாரும் திருமணம் செய்யக்கூடாது, இவர்களோட யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, இவர்களுக்கு யாரும் உணவு கொடுக்க கூடாது, இவர்களோட யாரும் சலாம் சொல்லக்கூடாது, இவர்களோட யாரும் பேசக்கூடாது என்று நபியுடைய இரண்டு குடும்பத்தையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறார்கள். சுமார் 3 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் மிகவும் அவர்களுடைய முதலாவது மனைவி தன்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவழித்த அல்லாஹ் ஜிப்ரீலிடம் நபியுடைய மனைவி ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சலாத்தில் சொல்லி அனுப்புகிறார். அவ்வாறான சிறப்பை அடைந்த ஹதீஜா அம்மையார் நபியை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள், ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். நபி அவர்களுக்கு தெரியாத கவலை, நபி அவர்களுடைய கண்ணால் கண்ணீர் எப்பொழுதெல்லாம் ஹதீஜாவை நபியவர்கள் நினைப்பாரோ கண்ணால் கண்ணீர் வடித்து விடுவார்கள். அதே ஆண்டு நபியுடைய பாத்தனார் நபியுடைய சாச்சா அபூ சாலிப் அவர்களும் ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். அந்த ஆண்டு அரபியர்கள் ஆமல் உதுன் கவலைக்குரிய ஆண்டு என்று அழைப்பார்கள். நபியுடைய 50வது வயதில் நபியுடைய, அதாவது சாச்சா அபூ சாலிபும் நபியுடைய மனைவி ஹதீஜா அம்மையாரும் உலகத்தை விட்டு ஒப்பாத்தாகி விடுகிறார்கள். இப்பொழுது நபியவர்களுக்கு ஆதரவு கொடுக்க யாரும் கிடையாது. சரியான கவலை நபிக்கு நபியவர்கள் இந்த தாவாவுடைய பணியை தன்னுடைய 51வது வயதில் இந்த கலிமாவை இந்த சகாதாரை மக்கத்த முஸ்லிம்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நோவினை செய்கிறார்கள் என்று சொல்லி தாய்ப்புக்கு செல்கிறார்கள். தாய்ப்பு மக்களிடம் போய் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய குதிரத்தை வல்லமை சக்தியை அந்த மக்களுக்கு முன்னால் எட்டு வைக்கிறார்கள். தாய்ப் மக்கள் செய்த அநியாயம், தாய்ப் மக்கள் நபிக்கு செய்த அந்த கொடுமை பற்றி இங்கிருக்கக்கூடிய சிறுவரிலிருந்து ஒவ்வொருவரும் நாம் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். நபியுடைய மேலில் இருந்து உதிரத்தை வலிய வைத்தார்கள், இன்றளவு தான் நபியின் கால் அணியக்கூடிய பாதமும் நபியுடைய உதயத்தில் ஒட்டுவிடக்கூடிய அளவுக்கு நபியவர்களுக்கு கல்லால் அடித்தார்கள். நபியவர்களை பார்த்து மிகவும் பைத்தியக்காரன் சாகிர் சூனியக்காரன் கொல்லும் என்றெல்லாம் அந்த தாய் பாசங்கள் நபியை துன்புறுத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லார்கள் நபி அவர்கள் அல்லாஹுடைய பணியை விட்டுவிடவில்லை. அதற்கு பின்னால் ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய கூடாரத்திலும் சென்று நபி அவர்கள் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை சேர்ப்பது போன்று அல்லாஹுடைய வீடுக்காக இந்த மார்க்கத்துக்காக தன்னுடைய நபி என்று கூட தன்னுடைய அந்தஸ்தை பார்க்கவில்லை, கௌரவத்தை பார்க்கவில்லை. அல்லாஹுடைய வீண் அல்லாஹுடைய மார்க்கம் ஒவ்வொருவரும் கல்வாவ சொல்லி சுரகத்துக்கு நுழைய வேண்டும் என்ற அந்த மேலான நோக்கத்தோட அந்த மேலான உள்ளத்தோட நபி அவர்கள் ஒவ்வொரு கூடாரமாக அவர்களுடைய ஆரம்பத்தில் சில மதீனா வாசிகள் மதீனத்தில் அகபா என்ற இடத்தில் மதீனாவில் அகபா என்ற இடம் இருக்கிறது, அந்த இடத்தில் மதீனத்தில் பயணம் செய்தார்கள். யாருக்கும் அல்ல, நாம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறோம், எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த கண்ணாறு விடமாற்றம் என்று சில கோரிக்கைகளை அவர்கள் வைத்து பயணம் செய்தார்கள். அதற்கு பின்னால் 2வது பயணத்தில் அகபா 2வது முறையாக நபி அவர்களுக்கு சோதனை செய்யப்படுகிறது மக்காவும் என்று கேள்விப்பட்டவுடன் மதீனாவில் இருந்து சில முக்கியமான சஹாபாக்கள் வந்து அகபா என்ற இடத்தில் வைத்து மனிதர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மக்காவில் கட்டப்பட வேண்டும், எங்களோட வாங்க மதீனாவுக்கு போவோம் என்று மதியவர்களை மதீனாவுக்கு பற்றி செய்கிறார்கள் சஹாபாக்கள். அநியாயம் செய்ய வந்தால், அதாவது எதிரிகள் மதியத்தில் நோவினை செய்ய வந்தால், எங்களுடைய குடும்பம் மதியை காப்பாற்றி இருக்கிறோம், எங்களுடைய உயிரை கொடுத்து நாம் மதியை காப்பாற்றி வந்த அந்த வீர வார்த்தை கேட்டவுடன் மதீனா வாசிகள் அவர்கள் அமைதி அடைந்தார்கள். அதற்கு பின்னால் அந்த மதீனாவில் வந்த சில சஹாபாக்கள் மதீனத்தில் பதிவு செய்தார்கள், நாங்கள் நன்மையை ஏறுவோம், தீமையை தடுப்போம், அல்லாஹ்வுடைய பாதையை செலவு செய்வோம், இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளை எடுத்து நடப்போம் என்று மதீனத்தில் பதிவு செய்கிறார்கள். இதைத்தான் பைஅத்துல் அக்பா, இரண்டாவது பைஅத்துல் அக்பா என்று சொல்கிறோம். இது நபியுடைய 53வது வயது நடைபெறுகிறது. அதே போல அல்லாஹ் சகோதரர்கள், இது நபியுடைய 2வது காலகட்டம். நபியுடைய நபுவத்திலிருந்து நபியுடைய ஹிஜ்ரத் வரைக்கும் நபியுடைய 3வது கால கட்டத்தை எடுத்தால் நபியுடைய ஹிஜ்ரத்தில் இருந்து நபியுடைய மௌத் வரைக்கும் வஃபாத் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53வது வயதில் அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மக்கத்து முஸ்லிம்கள் நபியை உங்களுக்கு நோவினை செய்கிறார்கள், அதனால் நீங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், மகரம் மாதம் வந்துவிட்டால் நாம் எல்லாரும் இந்த சம்பவத்தை அதிகமாக பேசுவோம். அன்பான சகோதரர்களே, நபியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அதில் போன்ற நபியவர்களுடைய 54வது வயதில் வாழ்க்கையில், அதாவது ரமலான் மாதத்தில் பிறல் பங்கேனில் நாம் எல்லாம் ஒவ்வொருவரும் கடத்தக்கூடிய ஒரு யுத்தம் தான் பதிலுடைய யுத்தம். இது நபியுடைய 54வது வயதில் 1000 கணக்கான 1000 அதாவது எதிரிகளோட 313 சஹாபாக்கள் மலக்குமார் அல்லாஹ் உதவியாக கொடுத்து அந்த எதிரிகளோட யுத்தம் செய்த யுத்தம் தான் பதிலுடைய யுத்தம். இது இதில் 2வது ஆண்டு நடைபெறுகிறது. இந்த யுத்தத்தில் நபியவர்களுக்கு நோவினை செய்த அதாவது இஸ்லாத்துடைய பெரும் எதிரிகள் அபு ஜஹல், உத்பா, ஹுல்பா போன்றவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று நபியுடைய 55வது வயதில் நடைபெற்ற யுத்தம் தான் பஹதுர் யுத்தம். கிட்டத்தட்ட 3000 எதிரிகள், 700 முஸ்லிம்களோடு நடந்த யுத்தம். இந்த யுத்தத்தில் நபியுடைய ஒரு கட்டளை அவர்கள் மீறினதால அல்லாஹ்வுடைய பல சோதனைகள், தும் அன்சல அலைக்கும் மின் பாதில் ரம்மி அமனத்தன் முஆசை யப்தா என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறார். அதாவது பல கட்டங்கள், பல கவலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், பல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இது இதில் மூலம் நடந்த யுத்தம் தான் மதுர் யுத்தம். அதே போன்று நபியுடைய 58வது வயதில் நடந்த யுத்தம் தான் கந்தக்குடி யுத்தம். 10,000 மேற்பட்ட காப்பீர்களோட 3000 சஹாபாக்கள் யுத்தம் செய்தார்கள். அதே போன்று நபியுடைய 59வது வயதில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் நபி அவர்கள் உம்ரா செய்வதற்காக 1400 சஹாபாக்களோட பயணம் செய்தார்கள். இந்த நேரத்தில் மக்கள் முஸ்லிம்கள் சொன்னார்கள், மதீனாவில் இருந்து யாரும் உம்ரா செய்ய வரக்கூடாது. இப்பொழுது நபி அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை, 1400 சஹாபாக்களோட உம்ரா செய்வதற்காக செல்கிறார்கள். வழியில் ஹாலிது பின் வலீத் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் நபி அவர்கள் உம்ரா செய்ய வந்தால் நபி அவர்களின் சஹாபாக்களை கொலை செய்து விடுவேன் என்று சித்தம் தீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் நுகருடைய நேரம் வருகிறது. அதாவது மக்காவுக்கு வரக்கூடிய பாதையில் நபி அவர்கள் நுகருடைய தொழுகை செலுத்துகிறார்கள். இப்பொழுது ஹாலிது பின் வலீத் நபியவர்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபியவர்கள் ருக்கு செய்கிறார்கள், நபியவர்கள் சுஜூத் செய்கிறார்கள். ஹாலிது யோசிக்கிறார்கள், ருக்குவிலும் சுஜூதிலும் இந்த சஹாபாக்கள் நம்மை கவனிக்க மாட்டார்கள், இந்த நேரத்தின் மூலம் சஹாபாக்கள் நபியை நவுதுல்லா கொலை செய்து விடுவோம், அசருடைய நேரம் வந்தால் நபியும் சஹாபாக்களும் கொலை செய்து விடலாம் என்று ஹாலிது பின் வலீத் சித்தம் தீட்டுகிறான். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஸலாத்துல் கௌஃப் அதாவது அச்சத் தொழுகை அல்லாஹ் கடமையாக்குறான். அசருடைய பொழுது சஹாபாக்கள் சலாத்துல கௌஃப் சொல்லக்கூடிய விதம் இருக்கிறது, அது வளமாக்களிடம் கேட்டுக் கொள்கிற அந்த பொழுது அல்லாஹ் கடமையாக்குறார். அதற்கு பின்னால் நபியுடைய 59வது வயதில் உம்ரா செய்ய வந்தார்கள். கடைசியில் உம்ரா செய்ய கிடைக்கவில்லை. அதற்கு பின்னால் குஃபார்களுக்கும் நபிக்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்திற்கு பெயர் தான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை என்று சொல்வது இந்த நேரத்தில் நபியை பார்த்து குஃபார்கள் சொன்னார்கள், இந்த வருடம் யாரும் ஒன்றாக சொல்லக்கூடாது, நபி அவர்கள் மக்காவுக்கு நுழையக்கூடாது, வரக்கூடிய வரும் ஆண்டு அதாவது ஒன்றாக வரக்கூடிய வருடத்தில் செய்ய வேண்டும், மக்காவின் மூணு நாள்கள் தங்க வேண்டும், 10 வருடத்துக்கு முஸ்லிம்கள் உங்களோடு யுத்தம் செய்யக்கூடாது என்று சில உடற்பயிற்சியை செய்தார்கள். அதே போன்று நபியுடைய 60வது வயதில் நடந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம். இது 7 ஆண்டு நடந்த ஒரு யுத்தம். யூதர்களுடைய கோட்டையான நாயின் அசப் அன்னிதா சுலாமின் பட்டி அமோஸ் சாத் என்று சொல்லக்கூடிய 7 கோட்டைகள் உள்ளடங்கிய இடம் ஹைபர் என்ற இடம். அந்த ஹைபர் யுத்தம் நடந்தது நபியுடைய 60வது வயது. அதே போன்று நபியுடைய 61வது வயதில் தான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் வதா ஃபத்ஹே மக்கா அல்லாஹ் மக்காவுடைய வெற்றிய நபியவர்களுடைய கடைசி ஹஜ்ஜி நபியுடைய 61வது வயதில் தான் நபி அவர்கள் செய்கிறார்கள். 61வது வயது நபி அவர்கள் அரபாவுடைய மைதானத்தில் பெரிய ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அந்த உரையை பற்றி எல்லாம் நாம் ஹஜ்ஜுடைய காலத்தில் அரபாவுடைய சிறப்பில் ஹுதுபாக்களில் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்ற நபியுடைய 62வது வயதில் நடைபெற்ற யுத்தம் தபூக்குடைய யுத்தம். அதே போன்று நபி அவர்கள் தன்னுடைய 63வது வயது தன்னுடைய 63வது வயதில் நபி அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு நாள் நபி அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஆயிஷா அம்மையாருடைய மடியில் தலையை வைத்துக் கொண்டு லா இல்லாஹா இல்லல்லாஹ் லா இல்லாஹா இல்லல்லாஹ் லா இல்லாஹா இல்லல்லாஹ் இன்னல் மௌத் சக்ரான் இன்னல் மௌத் சக்ரான் வணங்க படுவதற்கு தகுதி யாரும் இல்ல, அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல என்று சொல்லிக் கொண்டு ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்ரான் இருக்கு என்று சொல்லிக் கொண்டு நபி அவர்கள் ஆயிஷா அம்மையாருடைய மடியில் தலையை வைத்துக் கொண்டு தன்னுடைய பக்கத்தில் இருந்த தண்ணீர் குவளையில் கையை போட்டு தன்னுடைய முகத்தை துடைத்தவாறு நம் அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபி அவ்வல் மாதம் 15 தேதி திங்கட்கிழமை முற்பகல் பகலுடைய கடைசி பகலில் நம் மேலான அபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார். அடிமைப்படுத்துகிறார்கள். அதே போன்று நபி அவர்கள் பல்வேறு திருமணங்களை செய்தார்கள். அவர் ஹதீஜா, அவர் சௌதா, அவர் ஆயிஷா, அவர் ஹஸ்ஸா, அவர் உம்மு ஹபீபா, அவர் உம்மு சலமா, அவர் சஹியா, அவர் ஜுவைரியா, அவர் ஜைனப் பின்ட் ஜஹஷ், ஜைனப் பின்ட் ஹுசைமா, மைமூனா, ஒரு அடிமை பெண்ணை திருமணம் செய்தார்கள். மாரியத்துல் சிதுக்கியா, மொத்தமாக 12 பெண்கள். அதே போன்று நபியுடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று சொல்லக்கூடியவர், அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, நபியுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன், உம்முக்கும் சொந்து கையா முக்கு என்று சொல்லக்கூடிய பாத்திமாவுக்கு பிறந்த 5 குழந்தைகள். அதே போன்று நபியுடைய வேலையாட்கள் ஹாதிம்கள் அனஸ் அர்பத் மசூத் அப்துல்லாஹி இப்னு ரவாகா உக்பத் இப்னு ஆமீர் என்ற சஹாபாக்கள் நபியுடைய ஹாதிமாக இருந்தார்கள். நபியுடைய டிரைவராக அங்கு சார் ஹஸ்ஸான் அல் அஸ்லமி, சஃபான் இப்னு முஹத்தல், ஆமீர் இப்னு சல்லாம் நபியுடைய டிரைவராக இருந்தார்கள். அதே போன்று நபியுடைய அடிமையாக அஸ்லம் இப்னு அப்துல்லா, ராஃபி, அஃப்லா என்று சொல்லக்கூடியவர்கள் நபியுடைய அடிமையாக இருந்தார்கள். அடிமை பெண்களாக உமைமா, ஹௌலா, அமதுல்லா பின் ரஜீனா போன்ற பெண்கள் நபியுடைய அடிமையாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி அவர்கள் பாதித்த ஒட்டகக்கூடிய பெயர்கள் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரஜ்யா, முஹ்ரியா, புருதா, அல் கத்வா, அபுபா, ஜுல்லா என்று சொல்லக்கூடிய ஒட்டகங்களை நபியவர்கள் பயன்படுத்தினார்கள். நபியவர்கள் யூஸ் பண்ண பார்க்கக்கூடிய பேர் ரமர் என்று சொல்லக்கூடிய பாத்திரம், நபியவர்கள் யூஸ் பண்ண கல்வியுடைய பேர் அசீர் லாபூர் என்று சொல்லக்கூடிய கல்வியை நபியவர்கள் யூஸ் பண்ணினார்கள். நபியர்களுடைய சோர்களுடைய பேர், மேலும் போடக்கூடிய போர்களுடைய பேர் கூட அல் பசர் நபியோடு அவர்கள் பாதித்த கிட்டத்தட்ட 11 மேற்பட்ட வாள்களை யூஸ் பண்ணினார்கள். மஹ்சூர், ஜுல்ஃபிகார், ஹமூ, பத்தார், அலிஆ, அல் ஹதிஃப், அல் அதப், ருசூப் என்ற வாள்களை நபியவர்கள் யூஸ் பண்ணினார்கள். நபியவர்கள் பாதித்த இந்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் வாகனங்கள் போல் நபியவர்கள் யுத்தத்துக்காக பயன்படுத்திய அந்த குதிரைகளுடைய பேர் முர்தகின், சஹர், அல் லஹீஸ், அல் முஜார், சபஹா. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளில் குதிரை நெஞ்சில் இருந்து குதிரை அம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட 82 யுத்தம் நடக்குது. நபியவர்கள் கலந்து கொண்ட யுத்தம் 1 19, இன்னொரு 27, இன்னொரு 27 நபியவர்கள் 29 யுத்தங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பதிர், உஹத், பனு கைனுகா, கஸ்வத் ஸஃபின், தாதுர் ரிகா, பனு முஸ்தலக், ஹந்தக், பனு குரைலா, ஹைபர், ஹுனைன், தபூக் போன்ற யுத்தங்களில் நபியவர்கள் கலந்து கொண்டார்கள். நபியவர்கள் தன்னுடைய யுத்தினுடைய பேர் கூட அல் மஸ்வா, அல் மஸ்தா என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதித்த கோவேறு கல்வியுடைய பேர் கூட பில்துல், அல் ஹில்லா, அல் ஐலியா என்று பலமாக்கள் நபியுடைய அனைத்து அங்கங்களையும் அனைத்து பொருட்களுடைய பேர்களையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நல்லவர்களே, நாம் எல்லாரும் நபியவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் யோசிப்போனும் நாம் நிச்சயமாக நபியை நேசிக்கக்கூடிய மனிதனாக, நபியின் மேல் அன்பு வைக்கக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய நாவினால் மட்டும் அல்ல, என்னுடைய நாவினால் மட்டும் நபியை புகழக்கூடியவனாக நான் நல்லாக இருக்க மாட்டேன். என்னுடைய நாவு நபியை எப்படி புகழ்கிறதோ, எப்படி பாராட்டுகிறதோ, அதை போன்று என்னுடைய ஆடை, என்னுடைய குடும்பம், என்னுடைய வியாபாரம், என்னுடைய முகம், என்னுடைய ஒவ்வொரு அங்கங்களும் நபியுடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடியவனாக நான் இந்த மாதத்தில் மாறிவிடுவேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்தான் நபியை நேசிக்கக்கூடிய மனிதனாக ஆக முடியும். வெறுமனே நாமால மாத்திரம் நபியை புகழ்ந்துவிட்டு வாழ்க்கையில் குடும்பம் வாங்கலில் ஏழை விடயங்களில் நபியுடைய சுண்ணாவிலே என்று சொன்னால் அவரை போன்று நபிக்கு துரோகம் செய்யக்கூடிய மனிதன் யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. வல்ல நாளும் அல்லாஹ் நாவால் நபியை புகழ்வது போன்று நம்முடைய படத்தை இந்த மாதத்தில் நல்ல கர்மங்களை செலவழிப்பது போன்று ஒவ்வொரு சுண்ணாவையும் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நபியுடைய சுண்ணாவை எடுத்து நடத்தக்கூடிய மக்களாக, நபியை நேசிக்கக்கூடிய மக்களாக, நபியின் மீது மகத்தம் பேசக்கூடிய மக்களாக நம் எல்லோரையும் நம் எல்லோருடைய குடும்பத்தில் ஆசிய அறிவு செல்வாயாக. யாழ்கிற பாவங்களை மனுக்கிய அல்லா, யாழ்கிற பாவங்களை மனுக்கிய அல்லா, யாழ்கிற பெற்றோர்களுடைய பாவத்தை மனுக்கிய அல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக சலவா செல்லக்கூடிய நாவாக இந்த நாவு மாற்றிய அல்லா, யாழ்ல நபியுடைய ஒவ்வொரு சுண்ணாக்களையும் தலைக்கு மேலாக வைத்து மறித்து பின்பற்றக்கூடிய மக்களாக ஆசிரிய அல்லா, யாழ்லா எங்கள் எல்லாரையும் நபியுடைய சபாத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மக்களாக ஆசிரிய அல்லா. இந்த இடத்தில் ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல நாளைய கியாமத்துடைய நாளையில் சாலிஹீன்கள், முத்தகீன்கள், சுவதாக்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சஹாபாக்களோட நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையால அவுலுல் கௌசர் என்ற நீர்த்தராக்கத்தில் மீது அறிந்து ஜன்னத்துல் பிரதோஷில யா அல்லாஹ் நபியோடு இருந்து கொண்டு உன்னுடைய லிகா, உன்னுடைய சந்திப்பையும், உன்னுடைய ரிதா, உன்னுடைய பொருத்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும், நம் அனைவருடைய குடும்பத்துக்கும் மற்றும் பூரா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் தந்திருக்கும்.
Allah.